So the reason we are sitting down is we want to create a more of a family atmosphere.
இங்க அமர்ந்திருந்து நாங்கள் பேசுவதனுடைய நோக்கம் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து பேசுவது போல ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம்.
The home is the central thing for building the church.
சபையை கட்டுவதற்கு மையமான ஒன்று இருக்குமேயானால் அதுதான் குடும்பம்.
The Bible says about elders.
மூப்பர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது
in 1 Timothy 3
1 Timothy 3 அதிகாரம்
if you cannot bring up your children in a proper way, how will you lead the church?
பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்றால் எப்படி சபையை நடத்துவீர்கள் என்று மூப்பர்களை பார்த்து கேட்கிறார்கள்.
So according to that command, nobody is fit to be an elder in a church who has not brought up his own children properly.
ஆகவே இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காத யாருமே மூப்பராய் மாறுவதற்கு தகுதி இல்லை.
He may be a very gifted preacher, but he cannot be an elder if he has not brought up his children properly.
வரம்பற்ற ஒரு பிரசங்கராக இருக்கலாம், ஆனாலும் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்றால் அவர் மூப்பராய் இருக்க முடியாது.
So it's more important to bring up your family than to be a gifted preacher.
ஆகவே வரம்பற்ற பிரசங்கியாராய் இருப்பதை காட்டிலும் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்பது அதி முக்கியமானது.
I never allow anyone to come and speak in CFC unless I know how he has brought up his own children.
எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை எப்படி அவர் வளர்த்திருக்கிறார் என்று அறியாத பட்சத்திலே நான் அவர்களை கண்டிப்பாக CFC சபையிலே வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டேன்.
Because it is the children who reveal how you lived at home.
நீங்கள் குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை வெளியரங்கமாக்குகிறவர்கள் பிள்ளைகள்.
Other people see you only 1% of time in the church meetings.
மற்றவர்கள் உங்களை 1% நேரம் மட்டுமே சபையிலே பார்க்கிறார்கள்.
So our family life is very very important.
ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது.
And I'm sorry to say that in many churches they don't speak much about this.
அநேகர் சபைகளிலே இதை குறித்து அதிகமாக பேசுவதில்லை என்பதனாலே வருத்தப்படுகிறேன்.
Because the pastors themselves don't live in a proper way with their wives.
ஏனென்றால் பாஸ்டர்மார்களே தங்களுடைய மனைவியோடு கூட ஒழுங்கான விதத்தில் வாழ்க்கை வாழ்வதில்லை.
They haven't brought up their children properly.
பிள்ளைகளையும் ஒழுங்காக வளர்க்கவில்லை.
So my wife will share and then I will also share something.
All of us who are married, if we look back at our lives, our story may be different.
திருமணமான நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய கதையும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம்.
But one thing we can say is common.
ஆனால் ஒரு காரியத்தை பொதுவானதாக நாம் சொல்லலாம்.
We all grew up like carefree, happy girls.
எல்லாருமே எந்த திருமணத்துக்கு முன்பதாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சுதந்திர பறவையாக வாழ்ந்து வந்திருக்கிறோம்.
And we didn't take any responsibilities in the house.
குடும்பத்தில் எந்த ஒரு பொறுப்பையும் எடுக்காமலே வளர்ந்து வந்தோம்.
And suddenly when the time came, we got married.
நேரம் திடீரென வந்தபொழுது திருமணம் ஆகிவிட்டது.
And suddenly we had to take a big role in our life.
திடீரென நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பொறுப்பை வகிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.
And we had to become 4 different people. One person had to do the 4 different people's.
இப்பொழுது அந்த ஒரு நபர் திருமணமான பிறகு 4 பணிகளை செய்ய வேண்டியதாய் மாறுகிறது.
We had to become a good wife.
முதலாவது பணி நல்ல மனைவியாக இருக்க வேண்டும்.
And when God gave us children, we had to become a good mother.
தேவன் பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது நல்ல தாயாக மாற வேண்டும்.
And we had to have wisdom to deal with our parents and our husband's parents.
நம்முடைய பெற்றோரோடும் சரி நம்முடைய கணவனுடைய பெற்றோரோடும் இடைபடுவது பழகுவதற்கு ஞானம் வேண்டும்.
And a good sister in the church.
அதே விதத்திலே சபையிலே நல்ல ஒரு சகோதரியாகவும் இருக்க வேண்டும்.
Now humanly speaking, that is a big change that has to take place in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே இது நிமித்தமாக ஒரு பெரிய மாற்றம் நடைபெற வேண்டியிருக்கிறது.
We feel that we cannot do it by ourselves.
நாமாகவே இவ்வளவு பொறுப்புகளையும் எப்படி செய்ய முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம்.
That is true. We cannot do it by ourselves.
அது உண்மைதான், நாமாகவே அதை செய்ய முடியாது.
Only God can help us.
தேவன் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும்.
So that's only secret for us to be successful in these 4 areas.
இந்த 4 பகுதிகளிலுமே நாம் வெற்றியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு இது ஒன்றே ரகசியம்.
think of all the wonderful words we heard in the church.
சபையில நாம் கேட்ட அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாருங்கள்.
One word is enough. My grace is sufficient for you.
என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்கிற ஒரு வார்த்தை போதுமானது.
Whenever we face difficult or easy situations, God's grace is sufficient for us.
எப்பொழுதெல்லாம் நாம் கடுமையான அல்லது எளிமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது.
To be a good wife, God's grace is sufficient for us.
நல்ல மனைவியாக இருப்பதற்கு தேவனுடைய கிருபை போதுமானது.
To submit to our husband, God's grace is sufficient for us.
கணவனுக்கு அடங்கி இருப்பதற்கு தேவனுடைய கிருபை போதுமானது.
Because God's word tells us that as a wife we have to submit.
மனைவியாக இருக்கிறவர்கள் புருஷனுக்கு அடங்கியிருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
And our stubborn nature keeps coming up, but then we say, Lord, your grace is sufficient, you can help me to be a submissive.
முரட்டாட்டமான சுபாவம் அவ்வப்பொழுது எழும்புகிறது, ஆனாலும் ஆண்டவரே நான் அடங்கியிருப்பதற்கு உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
So I thank God for the church where we can hear such wonderful words.
ஆகவே இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை கேட்கக்கூடிய சபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
As a mother we have sometimes difficult children.
தாயாக இருக்கும் பொழுது நமக்கு கெட்ட பிள்ளைகள் இருக்கலாம், அடங்காத பிள்ளைகள் இருக்கலாம்.
Or sick children.
அல்லது வியாதிப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம்.
Or children who face problems today which we didn't face when we were small.
நாம் சிறிய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் சந்திக்காத பிரச்சனைகளை நம்முடைய பிள்ளைகள் இந்த காலத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
For instance, when my children grew up, we didn't have TV and we didn't take them to cinema.
உதாரணமாக என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு டிவி இல்லாதிருந்தது, அவர்களை சினிமாவுக்கும் நாங்கள் கூட்டிச் சென்றதில்லை.
பட் இன் தி ஸ்கூல் தி अदर चिल्ड्रन will talk about the TV programs and the cinema.
ஆனால் பள்ளியிலே என்னுடைய பிள்ளைகளோடு கூட படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் இந்த சினிமாவை பார்த்தேன், அந்த படத்தை டிவியிலே பார்த்தேன் எல்லாம் அந்த சினிமா கதைகளை பேசுவார்கள்.
We didn't even celebrate Christmas, but when they went to school they ask what present you got for Christmas.
நாங்கள் கிறிஸ்மஸையும் கொண்டாடாமல் இருந்தோம், அவர்கள் பள்ளிக்கு பிள்ளைகள் செல்லும் பொழுது கிறிஸ்மஸ்க்கு உனக்கு என்ன gift கிடைத்தது என்று கேட்பார்கள்.
So they used to tell some imaginary gift which they got.
அவர்கள் ஏதோ கற்பனை செய்து இந்த வர கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டேன், வெகுமதியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வார்கள்.
So the children face so much pressure in school.
ஆகவே பள்ளியில் எவ்வளவு அழுத்தங்களை பிள்ளைகள் சந்திக்கிறார்கள்.
And we need so much wisdom as mothers to help them.
தாயாக இருக்கக்கூடிய நமக்கு அவர்களை அவர்களிடத்திலே வளர்ப்பதற்கு அதிகமான ஞானம் தேவைப்படுகிறது.
And then also the promise is there, God's grace is sufficient.
அப்பொழுதும் கூட தேவனுடைய கிருபை நமக்கு போதும் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது.
This morning we heard a very wonderful verse.
இன்றைக்கு காலையிலே அருமையான ஒரு வசனத்தை நாம் கேட்டோம்.
God will not allow us to be tempted more than what we can bear.
நம்முடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு காலம் சோதிக்க அனுமதிக்கிறவர் அல்ல என்று கேட்டோம்.
1 Corinthians
10:13. 2 Corinthians 10:13.
But with the temptation he will give us grace to overcome it.
சோதனையோடு கூட அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார்.
When we face different situation, just hold on to that word.
நாம் கடினமான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது அந்த வசனத்தை வாக்குத்தத்தை இறுக பற்றிக்கொள்ளுங்கள்.
And say, Lord, you allowed the situation and you know that I can bear it.
ஆண்டவரே, நீர் இந்த சூழ்நிலையை எனக்கு அனுமதித்திருக்கிறீர், நான் தாங்க முடியும் என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே,
give me the strength by your grace to bear it.
ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே அதை தாங்க முடியான பலனை எனக்கு தருவீராக.
So just like in school they give questions, fill in the blank.
பள்ளியிலே தேர்வு தாளிலே அவர்கள் கோடிட்ட இடத்தை நிரப்பு என்று சொல்லி கொடுக்கிறார்கள்.
God has given us a blank, many blanks in our life.
அதே போல தேவனும் நம்முடைய வாழ்க்கையில பல கோடிட்ட இடங்களை கொடுக்கிறார்.
Is it difficult children?
கடினமான பிள்ளைகள்.
Difficult husband.
கடினமான கணவன்.
Difficult relatives.
கடினமான உறவினர்கள்.
We ourselves may be sick.
நாமாகவே சில சமயத்தில் வியாதிப்படலாம்.
That is the blank we have to fill up.
அதை நாம் நிரப்ப வேண்டிய கோடிட்ட இடங்கள்.
And say, Lord, your grace is sufficient.
ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும்.
And by faith I hold on to you.
ஆண்டவரே, விசுவாசத்தினாலே உம்மை நான் பற்றிக் கொள்கிறேன்.
And I believe you will see me through.
ஆண்டவரே, நான் இதை கடந்து செல்ல முடிய உதவி செய்ய என்று நான் நம்புகிறேன்.
When my children were small it was not easy for me.
என்னுடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை.
And my husband was traveling.
என்னுடைய கணவர் ஊழியத்தினமத்தமாய் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்வார்.
And our financial condition also there were restrictions.
எங்களுடைய பொருளாதார நிலை கூட ஒரு வரம்புக்குட்பட்டதா இருந்தது.
But looking back now I can say God's grace has been more than sufficient.
ஆனால் இன்று நான் அவைகளை பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை அதிகமாக போதுமானதா இருந்தது.
Also in relation to my husband's parents and to my parents.
என்னுடைய பெற்றோருடைய உறவிலையும் என்னுடைய கணவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கும் எனக்கும் இந்த உறவிலையும்
I did not want to say, oh, I don't want to do and have anything more to do with you.
உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது.
I have to just think of my family.
என்னுடைய குடும்பத்தை மட்டுமே நான் என்னவென்று சொல்ல முடியாது.
God gave me the grace to look after my husband's parents.
என்னுடைய கணவருடைய பெற்றோர்களை பராமரிக்க பாதுகாத்து பார்த்துக்கொள்ள தேவன் கிருபை தந்தார்.
My father-in-law had stroke and he was bedridden for a long time.
என்னுடைய மாமனாருக்கு ஸ்ட்ரோக் வியாதி வந்துவிட்டது. ஆகவே படுத்த படுக்கையாய் அநேக நாட்கள் இருந்தார்கள்.
And he was in our house when he passed away.
எங்களுடைய குடும்பத்தை வீட்டில் இருந்துதான் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார்.
And I thank God for the chance God gave me to take care of him.
அவரை பராமரிக்க பொறுப்பெடுக்க தேவன் எனக்கு கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I wish I could have done more for them.
அவர்களுக்காக இன்னும் அதிகமாக நான் செய்திருக்கலாம் என்றுதான் உணர்கிறேன்.
And my mother-in-law also stayed with us.
என்னுடைய மாமியாரும் எங்களோடு கூட இருந்தார்கள்.
And if it were not for the teaching in the church, I would have found it very difficult to do all that the Lord expected me to do.
சபையிலே மட்டும் எனக்கு இந்த போதனை கிடைத்திருந்திருக்காவிட்டால் நான் தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்திருக்க முடியாது.
But God, I thank God for the church and for the word he gave me and help me to go through all that.
அவைகளுக்கு கூட கடந்து செல்லும்படியாக தேவன் கொடுத்த சபையின் வார்த்தைகளுக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன்.
So whatever our situation is, God's grace is sufficient.
ஆகவே நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது.
I think of Jesus as an example.
இயேசுவை ஒரு மாதிரியாக நான் எண்ணி பார்க்கிறேன்.
When we think of Jesus, we read in Hebrews that he gives us he was tempted like us.
எபிரேயர்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
And he gives us grace and mercy.
அவர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையையும் அவர் தருகிறார்.
First of all, mercy to forgive our past sins.
முதலாவதாக நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் இரக்கத்தை தருகிறார்.
And he gives us grace to help us.
நம்முடைய எதிர்காலத்தில் உதவி செய்யும்படியாக நமக்கு கிருபையை தருகிறார்.
And if I want to follow Jesus and take him as my example,
அவரை நான் மாதிரியாக எடுத்து அவரை நான் பின்பற்ற விரும்பினால்,
I must also have that merciful attitude to other people.
எனக்கும் அதே விதமான இரக்கமுள்ள ஒரு குணம் ஒரு சுபாவம் மற்ற மக்களிடத்தில் எனக்கு தேவை.
Whatever others may do or say to me,
மற்றவர்கள் இடத்துல என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும்,
or they don't do it for me,
அல்லது எனக்கு ஒரு காரியத்தை செய்யாமல் போனாலும்,
in the family or outside,
குடும்பத்திலே ஆனாலும் வெளியே ஆனாலும்,
I must have that merciful attitude, forgive them.
அந்த இரக்கமுள்ள ஒரு குணத்தை பெற்று அவர்களை மன்னிக்க வேண்டும்.
And don't keep thinking of what they didn't do for me or what they did.
அவர்கள் எனக்கு இதை செய்தார்களே இதை செய்யவில்லை என்று அதையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டாம்.
Lot of our problems will go if we have that attitude.
இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்குமேயானால் அநேக பிரச்சனைகள் எளிதாய் முடிந்துவிடும்.
That forgiving nature which Jesus taught us.
இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் சுபாவம்.
And Jesus gives us grace in our time of need.
நம்முடைய தேவையின் சமயத்திலே அவர் கிருபையை தருகிறார்.
Think of the time of need in when which our children face or which our husbands face.
நம்முடைய பிள்ளைகள் சந்திக்க கூடிய சூழ்நிலை எண்ணி பாருங்கள். கணவர் சந்திக்க கூடிய சூழ்நிலை எண்ணி பாருங்கள்.
Or our mother-in-law, our father-in-law, they are in time of need and they come to us.
அல்லது தேவையில் இருக்கும் பொழுது நம்முடைய மாமனாரோ மாமியாரோ நம்மிடத்துக்கு வருகிறார்கள்.
That's not the time to take advantage of them.
அந்த நேரத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி விட கூடாது.
And say oh and we be mean and nasty towards them.
நாம் அந்த நேரத்தில் பயன்படுத்தி அவர்களிடத்தில் நாம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது.
We should not say, oh, because they're dependent on me, I have the power over them.
ஓ, இப்பொழுது என்னை சார்ந்து வந்து விட்டார்களே, இப்பொழுது உங்கள் மீது நான் அதிகாரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆளுகை செய்யக்கூடாது.
And many wives, many women can have that attitude.
அநேக ஸ்திரீகளுக்கு இவ்விதமான மனநிலை இருக்க வாய்ப்புண்டு.
When they see the weakness of the old relatives, I mean old parents and the weakness of the children, to have a powerful attitude towards them.
பலவீனமான பெற்றோரையோ பலவீனமான மாமனார் மாமியாரையோ பார்க்கும் பொழுது நான் வலிமையானவள் என்று சொல்லி அவ்விதமான ஒரு அகம்பாவம் வந்துவிடக் கூடாது.
That's the time we have to think of Jesus to help them in the time of need.
அந்த நேரத்திலே தான் நாம் இயேசுவை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய தேவையின் சமயத்திலே அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்.
And say, Lord, I can learn that from you.
ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் இதை கற்றுக்கொள்ள முடியுமே.
And to keep that always before us, we need God. The power of the Holy Spirit.
எப்பொழுதுமே நமக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வைத்துக் கொள்ள வேண்டும்.
Without the Holy Spirit's power, we cannot do these things.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாத பட்சத்திலே நாம் இவைகளை செய்ய முடியாது.
So we can ask God, Lord, fill me with the Holy Spirit every day.
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நிரப்பும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும்.
So that I don't concentrate on the outward impression I give to others.
ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு வெளிப்பிரகாரமாக என்ன கருத்தை கொடுக்கிறேன் என்பதிலே நான் மனம் செலுத்தவில்லை.
But a change in my inner life.
ஆனால் என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஆண்டவரே.
From deep inside my heart, I am a true disciple of Jesus.
என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நான் இயேசுவுக்கு மெய்யான சிஷ்யனாக நான் இருக்க வேண்டும்.
So So I thank God for all the teachings we heard in the church.
ஆகவே சபையிலே தேவன் கொடுத்த எல்லா படிப்பினருக்காக போதனைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
By faith it will succeed for each one of us.
விசுவாசத்தினாலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும்.
So I want to turn to Genesis and learn some lessons from the first four chapters.
ஆதியாகமத்துக்கு நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்ப முடியாய் கேட்கிறேன். அதிலே முதல் நான்கு அதிகாரங்களிலே ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
And there is so much about the home in the first four chapters of the Bible.
வேதத்தின் முதல் நான்கு அதிகாரங்களிலே எவ்வளவோ குடும்பத்தை பற்றி எவ்வளவோ நாம் படிக்கலாம்.
So the first thing I want to say is that there is a message of hope in chapter 1.
முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒன்றாம் அதிகாரத்திலே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, ஒரு நம்பிக்கையின் செய்தி.
When God first made the heaven and earth,
தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பொழுது,
it was perfect.
அது பூரணமாக இருந்தது.
Verse 1 of Genesis 1.
ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
But then the angel, one of the angels became the devil and so many demons came and the earth was spoiled.
அதற்கு பிறகு தேவதூதர்களே ஒருவன் பிசாசாக மாறினான், அநேக பிசாசுகள் வந்து இந்த பூமியை ஒழுங்கற்றதாய் மாற்றிவிட்டது.
And that is what we read in verse 2.
இதைத்தான் நாம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
What happened between verse 1 and 2 is written elsewhere in Isaiah 14.
ஒன்றாம் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடையிலே நடந்த சம்பவங்களை ஏசாயா 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And Ezekiel 28.
ஏசாயா 28 அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம்.
But when that angel fell and became the devil,
அந்த தூதன் கீழே தள்ளப்பட்டு அவன் பிசாசாய் மாறின பொழுது,
sin spoiled the earth.
பாவம் பூமியை கெடுத்து விட்டது.
And we read in verse 2, the earth lost its shape and became full of emptiness and darkness.
நாம் இரண்டாம் வசனத்திலே பூமியினுடைய நிலையை வாசிக்கிறோம், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது, இருள் இருந்தது.
And that can be a picture of your home today because of what the devil has done in your home.
பிசாசு உங்கள் குடும்பத்திலே செய்த காரியத்தின் விளைவாக இந்த இரண்டாம் வசனம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சித்தரிக்கலாம்.
Some of you may feel your home is like that.
உங்களில் ஒரு சிலர் என்னுடைய குடும்பம் இப்படி தான் இருக்கிறது என்று சொல்லி உணரலாம்.
Spiritually dark.
ஆவிக்குரிய ரீதியிலே இருள்.
No proper beauty in your home for other people to be drawn to Christ.
மற்ற மக்கள் இயேசுவோடு ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அழகு இல்லாமல் இருக்கலாம்.
Maybe your husband wife relationship is very bad.
ஒருவேளை கணவன் மனைவியினுடைய உறவு சீர்குலைந்து காணப்படலாம்.
Maybe your children are wayward.
உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போயிருக்கலாம்.
Well, that is verse 2.
அதான் இரண்டாம் வசனம்.
Dark, ugly, empty.
அழகற்ற வெறுமையான இருள் நிறைந்த ஒரு இடம்.
But the very next verse says the Holy Spirit began to move there.
ஆனால் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கிறார்.
And that's a wonderful promise.
அது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
That over your dark empty family the Holy Spirit wants to do something.
வெறுமையான இருள் நிறைந்த உங்களுடைய குடும்பத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார்.
And we read he brought light into that darkness.
அந்த இருளிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம்.
We read God spoke his word there.
அங்கே தேவன் தம்முடைய வார்த்தையை பேசினார் என்று பார்க்கிறோம்.
So there were two things.
அங்கே இரண்டு காரியங்கள்.
One, the Holy Spirit is moving.
ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார்.
And the word of God came.
தேவனுடைய வார்த்தை இங்கே வருகிறது.
So if you allow the Holy Spirit to move in your home.
ஆகவே உங்களுடைய குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவரை அசைவாட முடியாது நீங்கள் அனுமதித்தால்.
And you read the word of God in your home.
உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவளாய் இருந்தால்.
All the changes that took place in chapter 1 can take place in your home.
ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் உங்களுடைய குடும்பத்திலே நிகழ முடியும்.
It's only two things, the Holy Spirit and the word of God.
உங்களுக்கு தேவையானதெல்லாம் இரண்டே காரியங்கள் தான். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை.
You must pray. Even if you don't understand what it means, pray, Lord Jesus, fill me with your Holy Spirit.
இது என்ன என்று உங்களுக்கு விளங்காவிட்டாலும் நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்தரலும்.
I know many people who did not know what fullness of the Holy Spirit means.
அநேகருக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்றால் என்ன என்று தெரியாத அநேகரை நான் அறிந்திருக்கிறேன்.
And they prayed, God answered them.
அவர்கள் ஜெபித்தார்கள், தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
See, you go to a doctor and the doctor tells you to take a pill. You don't know what the pill is going to do inside your body.
ஒரு மருத்துவரிடத்தில் செல்கிறீர்கள், ஒரு மாத்திரையை கொடுக்கிறார். அந்த மாத்திரை உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக சென்று என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியாது.
You have blind faith in that doctor and you take that pill.
நீங்கள் குருட்டுத்தனமான விசுவாசத்தை அந்த மருத்துவரிடத்தில் வைத்து அந்த மாத்திரையை உட்கொள்கிறீர்கள்.
You don't even know whether that pill is poison or not.
அந்த மாத்திரை விஷமுள்ளதா இல்லையா என்று கூட உங்களுக்கு
But you trust that doctor.
ஆனால் அந்த மருத்துவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறீர்கள்.
And after a few days you are healed.
ஒரு சில நாட்கள் கழித்து நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள்.
So we don't have to understand how that pill works in our body.
ஆகவே இந்த மாத்திரை எப்படி நம்முடைய சரீரத்திலே வேலை செய்யும் என்பதை விளங்கிக் கொள்ள அவசியம் இல்லை.
You don't have to understand so much about the Bible.
ஆகவே வேதத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை.
Ask Jesus to fill you with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்பும் என்று இயேசுவினுடைய கேளுங்கள்.
That is the first thing we read here.
இதை தான் நாம் வாசிக்க கூடிய முதலாவது காரியம்.
And open the Bible and read the word of God.
ஆகவே வேதத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை படியுங்கள்.
Like it says, God spoke and said, let there be light.
தேவன் பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார்.
You read God's word, light will come into your heart.
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒளி உங்களுக்குள்ளாக வரும்.
And there were 6 days there.
அங்கே 6 நாட்கள் இருந்தது.
And every day God spoke.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசினார்.
Second day God spoke.
இரண்டாம் நாள் ஆண்டவர் பேசினார். மூன்றாம் நாள், நான்காம் நாள்.
Every day God spoke.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசினார்.
Teaching us that every day we must hear the word of God.
ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் பேசுகிறதை சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது.
I am telling you how to have a good home.
எப்படி நல்ல குடும்பத்தை நீங்கள் அமைக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
Even if it's only 5 minutes.
5 நிமிடமாக இருந்தாலும் சரி.
Take time to read the word of God.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நேரம் எடுத்து வாசியுங்கள்.
If you didn't get time when you got up early in the morning to go to work.
அதிகாலையில் எழுந்து நேரம் கிடைக்கவில்லை, வேலைக்கு போக வேண்டும்
என்றிருந்தால்
நீங்கள் பஸ்ல பிரயாணம் செய்யும் பொழுதோ ட்ரெயின்ல பிரயாணம் செய்யும் பொழுது
வாசியுங்கள்.
நீங்கள் கழிவறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் கூட நீங்கள் வாசிக்கலாம்.
Somewhere you must find time to read God's word.
எப்படியாவது தேவனுடைய வார்த்தை வாசித்தாக வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது நேரத்தை எடுத்து வாசிக்க வேண்டும்.
Every day God spoke.
ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிறார்.
And slowly a change came.
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கிறது.
That is another encouraging thing here.
இது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய இன்னொரு காரியம்.
God could have repaired that earth in 1 second.
ஒரு நிமிஷத்திலே, ஒரு வினாடியிலே தேவன் அந்த பூமியை சீர்படுத்தி இருக்கலாம்.
He didn't do that.
ஆனால் அப்படி செய்யவில்லை.
Slowly 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 slowly.
கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் மெதுமெதுவாக செய்கிறார்.
Like that he will do in our life also, little by little every day.
இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வருவார்.
And then we read finally when God had made man and woman.
கடைசியாக தேவன் ஒரு மனிதனையும் மனுஷனையும் சிருஷ்டித்த பொழுது,
and he told them to have children in verse 28.
28 ஆம் வசனத்தில் பிள்ளைகளை பெறுவீர்கள் என்று சொல்கிறார்.
Then he looked at everything, verse 31, that he had made, and it was very good.
அவர் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொன்னார்.
What was very bad in the beginning.
ஆரம்பத்தில் எது மோசமாக இருந்ததோ,
after 6 days it became very good.
ஆர் நாட்களில் மிகவும் நன்றாக மாறியது.
That is why I said the first chapter has got a message of hope for every family that is facing a problem here today.
ஆகவே தான் நான் என்ன சொன்னேன் என்றால், ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் நம்பிக்கையின் செய்தி, இங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செய்தி.
Don't spend your time finding fault with your husband or wife or children.
மனைவியிடத்தில் என்ன குறை, கணவனிடத்தில் என்ன குறை, பிள்ளைகளிடத்தில் என்ன குறை என்று கண்டுபிடிப்பதிலே உங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டாம்.
Look to God and say, Lord, you change that bad world into a beautiful world. You change my family into a beautiful family.
ஆண்டவரே, அந்த உலகமியா இருந்த அந்த உலகத்தை ஆண்டவரே அருமையானதாய் மாற்றி நீர் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை அப்படி மாற்றும் என்று கேளுங்கள்.
Let's have faith from the first chapter of the Bible.
ஆகவே வேதத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து நாம் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வோம்.
The other thing I want you to see is,
நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு காரியம்,
that when God made man,
தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது,
he wanted to make man in his image.
தேவன் அவருடைய சாயலிலே மனிதனை சிருஷ்டிக்க விரும்பினார்.
Genesis 1 verse 26.
ஒன்றாம் அதிகாரம் 26 வசனம்.
And then also he made man verse 27 like him.
மனிதனை தமது சாயலாகவே உண்டாக்கினார் என்று 27 வசனத்தில்
வாசிக்கிறோம். Man and woman.
ஆணும் பெண்ணுமாக.
That's a very important verse.
மிக முக்கியமான வசனம்.
Genesis 1:27.
ஆதியாகமம் 1:27.
He made man and woman like him.
தேவன் தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார்.
That means there was something of God in the man and something of God in the woman.
தேவனில் ஏதோ ஒன்று ஆணிலே காணப்படுகிறது, ஏதோ வேறொன்று பெண்ணிலே காணப்படுகிறது.
We can compare it to our body.
நம்முடைய சரீரத்திற்கு ஒப்பிடலாம்.
In the New Testament it says man and woman are like the head and the body.
புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், தலையை போலவும் சரீரத்தை போலவும் இருக்கிறார்கள்.
Many of us who are husbands are very proud that we are the head.
கணவனா இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் நாம் தலையா இருக்கிறபடினாலே பெருமைப்பட்டுக் கொள்கிறோம்.
And some husbands act as if they don't need a wife, they're just the head.
சில கணவன்மார்கள் எனக்கு மனைவியே தேவையில்லை என்பது போல நடந்து கொள்கிறார்கள், நான் தான் தலை எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்கிறார்கள்.
Supposing your head was cut off from your body.
உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களை தலையை துண்டித்து விட்டால்,
what will that head do by itself?
அந்த தலை தானாக என்ன செய்ய முடியும்?
Can you see a head floating around here?
இங்கே தலை அப்படியே மிதந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்களா?
No.
இல்லை.
The head is useless. without the body.
சரீரம் இல்லாவிட்டால் தலை பயனற்றது.
You agree with me or not?
ஒத்துக்கொள்ளீர்களா இல்லையா?
All those who are awake.
விழித்திருக்கிறவர்கள் மட்டும் சொல்லுங்கள், தூங்குறவர்கள் சொல்ல வேண்டாம்.
The head is useless without the body.
சரீரம் இல்லாமல் தலை பயனற்றதா இல்லையா?
It is useless.
பயனற்றது.
Will you say to yourself?
உங்களை பார்த்து நீங்கள் சொல்வீர்களா?
I am useless without my wife.
என்னுடைய மனைவி இல்லாவிட்டால் நான் பயனற்றவனாய் போய்விடுவேன்.
Ah, that's very difficult for some husbands to say.
ஆம், சில கணவன்மார்களுக்கு இதுக்கு சொல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது.
But just now you agreed that the head is useless without the body.
ஆனால் இப்பொழுதே ஒத்துக்கொண்டீர்கள், சரீரம் இல்லாவிட்டால் தலைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று.
That is what I am saying.
அதுதான் நானும் சொல்கிறேன்.
Ephesians 5 says like the head cares for the body, my husband must care for his wife.
எபேசியர் 5 இல் வாசிக்கிறோம், எப்படி இந்த தலையானது சரீரத்துக்காய் கரிசனைப்படுகிறதோ அதேபோல கணவன் மனைவிக்காய் கரிசனை கொள்ள வேண்டும்.
So you must say to yourself.
ஆகவே உங்களை பார்த்து சொல்ல வேண்டும்.
I am useless without my wife.
மனைவி இல்லாவிட்டால் நான் பயனற்றவன்.
And now sisters.
இப்பொழுது சகோதரிகள்.
Can you think of a body without a head?
தலை இல்லாத சரீரத்தை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுகிறதா?
What will that be?
அது எப்படி இருக்கும்?
That will be useless. It cannot function.
அது ஒன்றும் செய்ய கிரியை செய்ய முடியாத சரீரம், அது பிரயோஜனமற்றதா இருக்கிறது.
So you have to say,
நீங்கள் சொல்ல வேண்டும்,
I am useless without my husband.
என்னுடைய கணவன் இல்லாவிட்டால் நான் பிரயோஜனமற்றவள் என்று சொல்ல வேண்டும்.
Can you imagine what a wonderful home it will be if husband and wife say that?
கணவனும் மனைவியும் இப்படி சொன்னால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமாக மாறும் என்று எண்ணி பார்க்கிறது.
The husband saying, I'll be only a head if I don't have a wife.
என்னுடைய மனைவி இல்லாவிட்டால் நான் வெறும் தலை மட்டும்தான் என்று கணவன் சொல்ல வேண்டும்.
And the wife says, I'm just a body. It'll be useless.
அதே போல மனைவியும் நான் வெறும் சரீரம் தான், தலை இல்லாவிட்டால் நான் பயனற்றவள் என்று சொல்ல வேண்டும்.
Together we can reflect the image of God.
இருவரும் சேர்ந்து நாம் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க முடியும்.
You cannot do it alone.
தன்னும் தனியாக செய்ய முடியாது.
There are so many things the hand can do, part of the body.
இந்த சரீரம், இந்த கை சரீரத்தின் ஒரு பங்காக அவயமாக இருந்து பல காரியங்களை செய்ய முடியும்.
Like a wife.
ஒரு மனைவியை போல
so many wonderful things.
அருமையான காரியங்களை செய்ய முடியும்.
But you cut off the head,
அந்த தலையை வெட்டிவிட்டால்
the hand is also dead.
இந்த கை செத்து விழுந்துவிடும்.
In the same way the husband.
அதே போல கணவன்.
Even if he is the head.
தலையாக இருந்தாலும் கூட
he needs the body to do so many things.
பல காரியங்களை செய்வதற்கு அந்த தலைக்கு கணவனுக்கு பல சரீரம் தேவைப்படுகிறது.
God created the man and woman to be dependent on each other like
ஒரு மனிதனும் மனுஷியும் ஒருவரை ஒரு சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்.
But you may say, brother, my wife has got so many weaknesses.
ஆனா நீங்கள் சொல்லலாம், என்னுடைய மனைவிக்கு பல பலவீனங்கள் இருக்கிறது சகோதரனே.
Okay. I've seen some people whose right hand is paralyzed.
சிலருடைய வலது கை வாதம் வந்து அப்படியே செயலற்று போயிருக்கும்.
The part of the body has become useless.
ஆகவே சரீரத்தில் ஒரு பகுதி பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது.
But then they start using the left hand so wonderfully, does the work of two hands.
ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், பயிற்சியின் மூலமாக இந்த இடது கையினாலே பல காரியங்களை அற்புதமாக செய்கிறார். இரண்டு வேலைகளையும் இந்த கை சேர்த்து செய்கிறது.
This is an example of a head that has got a very weak wife.
ஆகவே இது எதற்கு உபாய இருக்குது என்று சொன்னால், ஒரு பலவீனமான மனைவியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைக்கு அடையாளமாக இருக்கு.
The head does not complain, oh this hand is all paralyzed, this is useless.
இந்த தலை என்ன, இந்த கை பயனற்றதா இருக்கிறது, இது எதுக்கும் லாய்க்கல் என்று சொல்வது புகார் சொல்வதில்லை.
It does something with the left hand.
அது இடது கையை வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்றை செய்கிறது.
I've seen people who legs are completely paralyzed.
இரண்டு கால்களுமே செயலற்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
That is like a really half useless body.
அது கிட்டத்தட்ட பாதி பயனற்ற சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது.
Suppose you have a half useless wife like that.
உங்களுக்கு பாதி மனைவி பயனற்றவளாக இருக்கலாம் என்று
வைத்துக்கொள். So many weaknesses.
எவ்வளவோ பலவீனங்கள்.
What does that man do when his legs are paralyzed?
அந்த மனுஷன் இரண்டு கால்களும் செயலற்று போய்விட்டால் என்ன செய்கிறான்?
He gets a wheelchair.
அவன் ஒரு வீல் சேரை, சக்கர நாற்காலி வாங்கிக் கொள்கிறான்.
So many people who do so many wonderful things who don't have legs.
கால்கள் இல்லாத அநேகர் இவ்வளவு அற்புதமான பணிகளை செய்கிறது நான் பார்த்திருக்கிறேன்.
So there is a head who is not complaining, oh I don't have legs.
ஆகவே இங்கே ஒரு தலை இருக்கிறது, எனக்கு கால்களே இல்லை என்று சொல்லி புகார் சொல்லிக் கொண்டே இருப்பதில்லை.
Okay, சரி, I've got a weak body but I can do so many things even with that.
எனக்கு பலவீனமான ஒரு சரீரம் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டும் நான் பல காரியங்களை செய்ய முடியும் என்று தீர்மானிக்கிறது.
If he keeps on comparing himself with somebody else who's got a good body then he'll never do anything.
நல்ல ஒரு சரீரத்தை வைத்திருக்கிற ஒருவரோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டே இருந்தால் ஒன்றையுமே அவர் செய்ய மாட்டார்.
He uses the half good body to do something.
அந்த பாதி நல்ல சரீரத்தை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக
பயன்படுத்துகிறார்.
நல்ல கால்களை உடையவர்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான பணிகளை காலை இல்லாதவர்கள் செய்திருக்கிறார்கள்.
So what I'm saying is don't complain if your body is half useless
ஆகவே உங்களுடைய சரீரத்திலே பாதி பயனற்றாய் போய் விட்டது என்று சொல்லி நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம்
don't compare your wife with somebody else's wife
உங்களுடைய மனைவியை வேறொருவருடைய மனைவியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்
if you are a wise husband wise head
நீங்கள் ஒரு புத்தியுள்ள கணவனாய் புத்தியுள்ள ஒரு தலையாக இருப்பீர்கள் என்றால்
you can even use half your body that means you're not a very good wife and do a wonderful job
பாதி சரீரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதாவது பலவீனம் நிறைந்த ஒரு மனைவியை நீங்கள் பயன்படுத்தி பல அற்புதமான காரியங்களை செய்யலாம்
that depends on how good a head you are
அது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல தலையாக இருக்கீர்கள் என்பதை பொறுத்து
இருக்கிறது you must realize that god did not make only man to reflect his image ஆகவே man and woman
தேவன் தம்முடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக மனுஷனை மட்டும் உண்டாக்கவில்லை மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கினார்
And then the woman we read in chapter 2 was made to be a helper for Adam.
இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆதாமுக்கு துணையாக இருக்கும்படியாக ஏவாளை தேவன் சிருஷ்டித்தார்.
To support him and help him.
அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு உதவி செய்யும்படியாக.
She was not to be the leader.
தலைவியாக அங்க இருக்க முடியாது.
But she was to be a helper.
ஆனால் உதவி செய்கிற ஒரு நபரா இருக்க வேண்டும்.
And so every woman must seek to find how she can help her husband in his work and ministry
ஆகவே ஒவ்வொரு ஸ்திரியும் தன்னுடைய கணவனுக்கு எப்படி அவருடைய ஊழியத்திலேயும் அவருடைய வேலையிலேயும் தான் உதவியா இருக்க முடியும் என்று பார்க்க வேண்டும்
and we read here in the chapter 3 how the devil came between them
இங்கே மூன்றாம் அதிகாரத்திலே இந்த இருவருக்கும் இடையிலே எப்படி பிசாசு உள்ளே புகுந்தான் என்று வாசிக்கிறோம்
these are all stories that are true all these 6000 years of man's history
இந்த காரியங்கள் எல்லாம் இந்த 6000 ஆண்டு கால மனுஷ சரீரத்திலே உண்மையாகி வருகிறது
in every marriage that I have seen in my life I have seen the devil try to come between husband and wife
நான் என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாய் பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமண கணவன் மனைவி கிடையும் பிசாசு உள்ளே புகுவதற்கு அவன் முயற்சித்திருக்கிறான்
some of you may think it is only in your family that the devil has come
உங்களில் ஒரு சில இரண்டு குடும்பத்திலே மட்டும்தான் பிசாசு உள்ளே புகுந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்
in my 71 year in 50 years as a believer I have seen hundreds of families
என்னுடைய 71 ஆண்டு காலம் அதிலேயும் 50 ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையிலே நான் நிறைந்த குடும்பங்களை பார்த்திருக்கிறேன்
in all the families I have seen how the devil has tried to come
and ella kudumbangalilume pisas eppadi ulle puga paartha enbadi naan paarthirukken
but where husband and wife are united
ala enge
devil has is driven away
enge kanavum manaiyum ondraga aikathil irukkirargal ange pisas virattapattirukkan
I want to tell you the number one tactic of the devil
pisasudaiya mudhal tharamana tandrathai ungalku solugiren
is to do what he did with adam and eve
adamukkum evalukkum enna seidano adhe dhaan ungalku seiya virumbugiran
make you disobey the word of god
devudeya vaarthaiku keelpadiyamal poga seivan
think that your wisdom is better than god's word
ungalde gnanamanadhu devudeya vaarthai kaattalum sirandhadhu endru enna veithuduvan
when you disobey god's word husband and wife will automatically be separated
neengal devudeya vaarthaiku keelpadiyamal pogumbodhu thanagave kanavanum manaiyumaga neengal pirindavargalai maarividugireergal
because when the connection with god is gone
devanodu kuda ulla thodarbu ange thundikapadum bodhu
the connection with the husband and wife is also gone
kanavunukku manavikkum ulla andha uravum thundikapadugirathu
so the way to keep your connection good with your husband or wife
kanavunodu manaviyodu ulla oru thodarbai nandraga veithukolluvadharku
is number 1 by keeping your connection with god
adarku mudhal thagudhi enna vendral ungalaiya தேவனோடு கூட உள்ள தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும்
when adam had his connection with god he had a good relationship with his wife
ஆதாமுக்கு தேவனோடு கூட நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது மனைவியோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்திருந்தார்
when eve had a good connection with god she and her husband were in good connection
ஏவாளுக்கும் தேவனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் பொழுது ஏவாளுக்கும் தன்னுடைய கணவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது
but the moment adam eve first lost her connection with god
ஆனால் ஏவாள் முதலாவது தேவனோடு கூட உள்ள தொடர்பை முதல் இழந்த பொழுது
because she was the one who sinned
பாவம் செய்த முதல் நபர் அவர்தான்
think of those few seconds now
இப்போ அந்த ஒரு சில வினாடிகளை எண்ணி பாருங்கள்
here is a man adam with a perfect connection with god
இங்கே ஒரு மனிதன் தேவனோடு கூட பூர்ண ஒரு தொடர்பு வைத்திருக்கிறார்
his wife has just lost the connection with god right now
இப்போதுதான் அவருடைய மனைவி தேவனோடு கூட உள்ள தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள்
he has not yet lost it
அவர் இன்னுமாய் அந்த தொடர்பை இழக்கவில்லை
he is still connected with god the light of god is in his life
இன்னுமாய் அவர் தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார் தேவனுடைய ஒளி அவனிலே காணப்படுகிறது
but his wife has suddenly become darkness
ஆனால் மனைவியா இருக்கிறவள் இப்பொழுது திடீரென இருளாய் மாறிவிட்டாள்
think of those few seconds before adam sinned
ஆதாம் பாவம் செய்வதற்கு ஒரு சில வினாடிகளை முன்பாக நினைத்து பாருங்க
eve has sinned but adam has not yet sinned
ஏவாள் பாவம் செய்து விட்டால் ஆதாம் இன்னும் பாவம் செய்யவில்லை
and now he sees his wife something has happened
இப்பொழுது மனைவினிடத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்ததை ஆதாம் பார்க்கிறார்
see today when somebody sins we can't see it so clearly
இன்றைக்கு யாராவது பாவம் செய்யும் பொழுது நாம் தெளிவாக பார்க்க முடியாது
because we are already so full of sin
ஏன்னா நாமே ஏற்கனவே பாவத்தால் நிறைந்திருக்கிறோம்
but think of that first time when they were both covered with some glory
அந்த முதல் நாளிலே அவள் இருவருமே மகிமையினாலே நிறைந்திருந்தார்கள் அப்பொழுது பாருங்கள் அவர்கள் ஒருவரை பார்க்க முடிந்தது.
And then one of them sinned.
ஒருவர் பாவம் செய்து விட்டார்.
I think Adam saw something in his wife. Hey, something has happened.
இப்பொழுது ஆதாம் மனைவியிடத்திலே ஒன்றை பார்த்தான். ஏதோ ஒன்று நடந்து விட்டது. என்ன?
She is not like me now.
இப்பொழுது அவள் என்னைப் போல இல்லையே.
She has become dark.
அவள் இப்பொழுது இருளாக மாறி விட்டாளே.
And he knew what happened because he saw her eating the fruit.
அந்த கனியை புசிக்கிறதை ஆதாம் பார்த்தார். ஆகவே என்ன நடந்தது என்று அறிந்திருந்தார்.
And then she says, you also eat it.
நீங்களும் இதை சாப்பிடுங்கள் என்று கொடுக்கிறார்.
Now he saw what happened to her when she ate it.
ஏவாள் அந்த கனியை புசித்த பொழுது என்ன நடந்தது என்பதை ஆதாம் கண்கூடாக பார்த்தார்.
It was like switching off the light.
அது ஒரு லைட்டை ஆஃப் செய்வது போல.
Suddenly it becomes dark.
திடீரென இருள் வந்து விட்டது.
And now Eve is telling Adam, you can also become dark like me.
இப்பொழுது ஏவாள் ஆதாமை பார்த்து நீரும் என்னைப் போல இருளாய் மாற முடியும் என்று சொல்கிறார்கள்.
And like a fool he went and ate the fruit also.
புத்தியினனைப் போல அவரும் போய் அந்த பழத்தை சாப்பிட்டார்.
What should he have done?
அவர் என்ன செய்திருந்திருக்க வேண்டும்?
What would you have done if you were there in Adam's place?
நீங்கள் ஆதாமுடைய இடத்தில் இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்?
Today we have the Holy Spirit, so we know what we should do.
இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
Adam did not have the Holy Spirit.
ஆதாமுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
So we cannot compare ourselves with him.
ஆகவே நம்மை ஆதாமோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
But today with the Holy Spirit,
ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டு,
when your wife sins,
உங்கள் மனைவி பாவம் செய்யும் பொழுது,
what should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Should you also sin?
நீங்களும் பாவம் செய்ய வேண்டுமா?
No.
இல்லை.
Today you must say, no, I'm not going to do that.
இன்றைக்கு நான் அந்த பழத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டும்.
I'll tell you it's like this.
இது போல இருக்குது என்று சொல்லுங்க.
Supposing there's a big 50 foot well or pit, a well outside your house.
உங்களை வீட்டுக்கு வெளியே 50 அடி கிணறு ஒன்று இருக்குது.
And your wife decides to jump into it.
உங்களுடைய மனைவி அந்த குழிக்குள்ளே கிணத்துக்குள்ளே விழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள்.
And goes in.
போய் விட்டார் உள்ளே.
Now what are you going to do?
நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
If you don't have any sense,
உங்களுக்கு புத்தி இல்லை என்றால்,
you will also jump in.
நீங்களும் போய் உள்ளே குதிப்பீர்கள்.
But if you have some sense,
உங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தால்,
say okay, maybe she accidentally fell, let me pull her out.
ஆகவே தற்செயலாக விழுந்து விட்டார்கள் எதிர்பாராதவமா, நான் அப்பொழுது அவளை வெளியே தூக்கி விடுகிறேன் சொல்ல வேண்டும்.
You cannot pull her out if you also go in.
நீங்களும் உள்ளே போய் விட்டால் நீங்கள் அவளை தூக்க முடியாது.
You must not go that way.
நீங்கள் அந்த வழியிலே போக கூடாது.
You stand outside and put a rope and pull her out.
நீங்கள் வெளியே நின்று கொண்டு ஒரு கயிறை உள்ளே விட்டு நீங்கள் வெளியே இழுங்கள்.
What I'm saying is, when you see your wife do something wrong, don't do it yourself.
நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுடைய மனைவி ஒரு தவறை செய்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்களும் தவறு செய்ய வேண்டாம்.
That is what we can learn from Genesis 3.
இதைத்தான் நாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே கற்றுக்கொள்கிறோம்.
If you see your husband fall into the well,
அல்லது உங்கள் கணவர் கிணத்துக்குள்ளே விழுகிறதை பார்க்கும் பொழுது,
what are you going to do?
என்ன செய்ய போகிறீர்கள்?
Don't jump in.
நீங்களும் உள்ளே குதிக்க வேண்டாம்.
You cannot help him if you jump in.
நீங்களும் உள்ளே குதித்து விட்டால் உங்களாலேயே உதவி செய்யவே முடியாது.
You must stay away from that sin.
நீங்கள் அந்த பாவத்தை விட்டு தள்ளி நிற்க வேண்டும்.
What I mean is, if you find there is some bad habit that your husband or wife have,
உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
maybe your wife has got a habit of gossiping and speaking evil about people,
ஒருவேளை உங்களுடைய மனைவிக்கு புறங்கூறுகிற பழக்கம் இருக்குது, எப்பொழுது பார்த்தாலும் மனிதர்களை பற்றி தீமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்,
your husband has got a bitter spirit against your relatives or something like that,
அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள் மீது உங்களுடைய கணவனுக்கு கசப்பு இருக்கிறது,
and always speaking evil,
எப்பொழுது பார்த்தாலும் உங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி அவர் தீமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்,
he has fallen into a well,
அவர் ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டார்,
if you also start speaking evil you will also fall into the well,
நீங்களும் தீமையாக பேச ஆரம்பித்தால் நீங்களும் அந்த கிணற்றுக்குள்ளே விழுகிறீர்கள்.
So when you see something wrong in your husband or wife,
ஆக உங்களுடைய கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ தவறை பார்க்கும் பொழுது,
picture it like this,
இப்படி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள்,
my husband has fallen into a well,
என்னுடைய கணவர் இப்பொழுது கிணற்றிலே விழுந்து விட்டார்,
my wife has fallen into a well,
அல்லது என்னுடைய மனைவி கிணற்றிலே விழுந்து விட்டார்கள்,
this is a dangerous area, there's no wall around the well, I may also fall,
இது ஒரு ஆபத்தான ஒரு பகுதி, இங்கே தடுப்பு சுவர் கட்டப்படவில்லை, நானும் போனால் விழுந்து விடுவேன்,
let me be careful,
நான் கவனமாக இருக்கட்டும்,
and now let me get a rope or something and try and pull my husband or wife out of the well,
இப்பொழுது ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய மனைவியோ கணவனையோ கிணற்றிலிருந்து நான் தூக்கி வெளியே எடுக்கட்டும்.
That is what we should do.
இதைத்தான் நாம் செய்ய வேண்டும்.
That is how we say, my loyalty to God is first, not to my husband or wife.
ஆகவே தான் முதலாவதாக நான் உண்மையுள்ளவனாய் தேவனுக்கு முன்பாக இருப்பேன்.
We have to help one another.
நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும்.
See Ecclesiastes in chapter 4.
பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம்.
Ecclesiastes chapter 4.
பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம்.
We read there that 2 verse 8 verse 9, two are better than one.
ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒன்றாயிருப்பதிலும் இருவர் இருப்பது நல்லது.
Because the results are better.
இருவர் கூடியிருப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் அதனுடைய பலன் நல்லதாக நன்றாக இருக்கும்.
Verse
10. பத்தாம் வசனம்.
Because if one falls, the other can pull him up.
ஒருவன் விழுந்தால் அவன் மற்றவன் அவனை தூக்கி விடுவான்.
But if a person falls and there's nobody to help him, he's in trouble.
ஆனால் ஒருவன் விழுந்து விட்டு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொன்னால் அவன் பிரச்சனை.
So why has God united you?
ஆகவே ஏன் தேவன் உங்களை இணைத்திருக்கிறார்?
So if one falls, the other can pull him up.
ஒருவர் விழுந்து விட்டால் மற்றவர்கள் அவரை தூக்க வேண்டும்.
So the man can be the helper of the woman and the woman the helper of the man.
ஆகவே மனுஷனுக்கு மனுஷி துணையாகவும் மனுஷிக்கு மனுஷன் துணையாகவும் இருக்க முடியும்.
Then I want you to see something else in Genesis 3.
இப்பொழுது ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் வேறு ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாக விரும்புகிறேன்.
There was a punishment that God gave to the serpent, a picture of the devil.
அங்கே பிசாசை சித்தரிக்கக்கூடிய அந்த சர்ப்பத்திற்கு தேவன் ஒரு தண்டனையை கொடுத்தார்.
And one of the things he said is,
அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால்,
Genesis 3 verse 15.
ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம்.
From now on there is going to be an enmity between you and the woman.
இப்பொழுதிலிருந்து உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு பகை உண்டாக்குவேன்.
And with her children.
அவருடைய பிள்ளைகளுக்கும்.
Your children and her children will be enemies.
உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அவர்கள் அவருடைய பிள்ளைகளும் சத்துருக்களா இருப்பார்கள்.
All the baby snakes are going to be enemies of human beings.
அதனுடைய பொருள் என்னவென்றால் பாம்பு குட்டிகள் எல்லாம் மனுஷர்களுக்கு விரோதமாக இருக்க போகிறது.
There's a permanent enmity between man and the snake.
ஆகவே மனிதனுக்கும் பாம்பிற்கும் நிரந்தரமான ஒரு பகை உண்டாகி விட்டது.
And the devil is pictured here like a snake.
இங்கே பிசாசு பாம்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்.
And you know, if you see a snake in your compound, you don't want to be its friend.
நீங்கள் உங்களுடைய மதில் சுவருக்குள்ளாக ஒரு பாம்பை பார்த்தால் அதனோடு நீங்கள் நண்பராக இருக்க வேண்டும்
என்று விரும்புவீர்கள்.
நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் அதை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள்.
I mean, you may allow other animals like dogs and cats in your house, but never a snake.
உங்கள் காம்பவுண்டுக்குள்ளாக நாய் அல்லது பூனை வரும்பதற்கு அனுமதிப்பீர்கள், ஆனால் பாம்பை அனுமதிக்க மாட்டீர்கள்.
It's an enemy.
அது ஒரு சத்ரு.
And there's a permanent enmity between the devil and God's children.
பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிரந்தரமான பகை இருக்கிறது.
You have to always see the devil like a snake.
நீங்கள் எப்பொழுதுமே பிசாசை பாம்பாகவே பார்க்க வேண்டும்.
And say, that is my enemy.
இது என்னுடைய சத்ரு.
And the enmity is between that the devil and my children also.
அந்த பகையானது அந்த பிசாசுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கூட இருக்கிறது.
I have to protect my children not only from snakes but from the devil.
நான் என்னுடைய பிள்ளைகளை பாம்பிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல பிசாசினிடத்திலிருந்தும் பாதுகாக்க வேண்டும்.
You know how little children don't know that a snake is an enemy.
சிறு பிள்ளைகளுக்கு பாம்பு சத்துரு என்று தெரியாது.
If there's a 1 year old child sitting on the floor,
இந்த தரையிலே ஒரு வயது குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றால்,
and one colorful snake comes there,
அருமையா நிறம் கொண்ட ஒரு நல்ல வர்ணம் கொண்ட ஒரு பாம்பு உள்ளே ஊர்ந்து வருகிறது,
the child will want to go and play with that snake.
குழந்தை அந்த பாம்போடு கூட விளையாடுவதற்கு போகும்.
And whenever you see a believer playing around with some sin,
எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசி பாவத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்களோ,
you know, spiritually he is only 1 year old.
ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வயது குழந்தை என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
There are many people who have been believers for 30-40 years.
அநேகர் 30-40 ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
They still play around with sin.
அவர்கள் இன்னும் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
They allow so many things in their home.
தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவோ காரியங்களை அனுமதிக்கிறார்கள்.
Like some cinemas and serials on the television.
TV le ethaniyo serial le petrol anumadikkirargal cinema kaatchigal anumadikkirargal.
And they don't realize this is a snake that has come inside through the television.
TV in mulamaga ulle paambu vandu vittad endru avar unarnadirukkirargal.
You don't see that as an enemy.
Adhe oru sathruvaga neengal paarpadillai.
You may lock the door at night to see that the robbers don't come inside.
திருடர் உள்ளே வராதபடிக்கு நீங்கள் இரவிலே கதவை நன்றாக ஒன்றுக்கு மேல் இரண்டு புட்டை போட்டு போட்டுவீர்கள்.
But if the robbers come inside, they'll only steal your money.
ஆனால் திருடன் அப்படியே உள்ளே வந்து விட்டால் உங்களுடைய பணத்தை மட்டும் தான் திருடுவான்.
But the thief that comes through the television,
ஆனால் டிவியின் மூலமாக வரக்கூடிய திருடன்,
that's going to steal your children.
உங்களுடைய பிள்ளைகளை திருடி கொண்டு போய் விடுவான்.
It's going to steal your time.
உங்களுடைய நேரத்தை திருடி கொண்டு போய் விடுவான்.
So you don't have time to read the word of God.
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை.
And you have to see it like a snake that has come to destroy your peace in your home.
உங்களுடைய குடும்பத்திலே உள்ள சமாதானத்தை குலைத்து போட வந்த ஒரு பாம்பாக நீங்கள் அவைகளை பார்க்க வேண்டும்.
So you, if you have a television in your home, you must be very careful about what you see.
உங்கள் வீடுகளிலே டிவி இருந்தால் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்கிற காரியத்தில் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க
வேண்டும். You must have very strict control over what your children watch.
உங்களுடைய பிள்ளைகள் அந்த டிவியிலே பார்க்கக்கூடிய காட்சிகள் மீது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும்.
Sometimes father and mother may go away from the home visiting somebody.
சில சமயத்திலே அப்பாவும் அம்மாவும் யாரோ ஒருவரை சந்திக்க முடியாக வெளியே போய் விடுவார்கள்.
And the children are alone at home.
இப்பொழுது பிள்ளைகள் வீட்டிலே தனித்தனியா இருக்கிறார்கள்.
And you don't know what they are watching on that television.
அவர்கள் இப்பொழுது டிவியிலே என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது.
So I advise people like this.
ஆகவே நான் இப்படி ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன்.
If you decide to have a television in your home,
உங்களுடைய வீட்டிலே ஒரு டிவி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தால்,
you have already spent so much money on that.
ஏற்கனவே நீங்கள் பணத்தை செலவு செய்து டிவி வாங்கி விட்டீர்கள்.
Please spend a little more money.
இன்னும் கொஞ்சம் பணத்தை செலவு செய்து,
and make a little box with a lock and a key for that television.
அந்த டிவிக்கு ஒரு பெட்டியை செய்து அதற்கு ஒரு பூட்டை வாங்கி போட்டு விடுங்கள்.
That may not look very nice in your drawing room to have a lock and a key. People say it doesn't look nice.
அந்த முன் அறையில் எல்லாரும் வந்து அமரக்கூடிய அறையிலே டிவியை வைத்து பூட்டி வைத்தால் அது நல்லா இருக்குமாங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
But you will save your children, I'll tell you that.
ஆனால் நான் சொல்லட்டுமா, அது உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்.
And you say, listen, I'm going to keep that key. I decide when it will be open and what you will watch.
பிள்ளைகளை பார்த்து நான் தான் இந்த பூட்டையினுடைய சாவியை வைத்திருப்பேன். எப்பொழுது திறக்க வேண்டும், என்ன பார்க்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தான் என்று சொல்லுங்கள்.
I remember many years ago one family in our church decided to buy a television.
அநேக ஆண்டுகள் முன்பதாக நான் இருந்த இருக்கிற சபையிலே ஒரு குடும்பம் டிவி வாங்க தீர்மானித்தார்கள்.
I told them, be careful with what you watch.
நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் என்ன படங்களை கவனிக்க போறீர்கள் என்பதிலே கவனமாயிருங்கள்.
Even if you are careful,
நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருந்தாலும்,
another thing is make sure how much time they waste on it.
அவர்கள் அந்த டிவியில முன்னாக எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்திருக்க போகிறார்கள் என்பதிலேயும் நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
You will see that in two things.
இரண்டு காரியங்களை பார்க்கிறீர்கள்.
One, the marks in the school will go down.
பள்ளியிலே இருக்கக்கூடிய மார்க் கீழே போய் கொண்டே இருக்கும்.
So I say you watch the report card, you'll know how much television they are watching.
நீங்கள் அங்கே progress report card-ஐ பார்த்தால் எவ்வளவு டிவி பார்த்தான் உங்கள் மகன் என்று உங்களுக்கு தெரியும்.
And secondly,
இரண்டாவதாக,
you'll find they become more rebellious against their parents.
பெற்றோருக்கு விரோதமாக முரட்டாட்டமுள்ளவர்களாய் மாறுவார்கள்.
So be careful.
ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள்.
And sure enough that child failed in the examination.
சொன்னது போலவே அந்த பிள்ளை பரீட்சையிலே தோல்வி அடைந்தது.
But I warned them.
நான் ஏற்கனவே எச்சரித்தேன்.
What I want to say is,
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால்,
all of God's commands are for our good.
தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கிறது.
There's an enmity the devil has against you and your children.
உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் மீதும் பிசாசுக்கு ஒரு பகை இருக்கிறது.
And he's always trying to spoil your children.
எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை கெடுக்க அவன் விரும்புவான்.
Through other children in the school.
பள்ளியில் உள்ள மற்ற பிள்ளைகள் மூலமாக.
That is why when your children come back from school,
ஆகவே உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது,
every day,
ஒவ்வொரு நாளும்,
the mother must be there to talk to the children.
அம்மா வீட்டில் இருக்க வேண்டும். பிள்ளைகள் திரும்பி வரும்பொழுது அந்த பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும்.
The father is away somewhere earning money.
அப்பா பணம் சம்பாதிப்பதற்காக போய் தாமதமாக வருகிறார்.
Most fathers are not at home at 3 o'clock or 3:30 when the children come back from school.
பிள்ளைகள் பள்ளியிலிருந்து திரும்பி வரும் சமயம் 3 மணி 3:30 மணிக்கு அநேக தகப்பன்மார்கள் வீட்டில் இருக்க முடியவில்லை.
But the mother must be there.
ஆனால் தாய் அங்கே இருக்க வேண்டும்.
And talk to the children.
பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
At least 5 minutes.
குறைந்தபட்சம் 5 நிமிஷமாவது பேசுங்கள்.
Just say, how did it go in school today?
இன்னைக்கு ஸ்கூல்ல என்னப்பா விசேஷம், என்ன நடந்தது என்று
கேளுங்கள். Become friends with your children.
நீங்கள் பிள்ளைகளோடு கூட தர்க்கம் பண்ணுங்கள்.
Ask them if they learned something new.
ஏதாவது புதிதாய் கற்றுக்கொண்டார்களா என்று அளவுலாவுங்கள்.
They may tell you some new word that they learned from their friends.
தங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட புதிய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வார்கள்.
It may be a bad word.
அது ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கலாம்.
They don't know what the meaning is.
அந்த பொருள் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம்.
It's a good thing you discovered it.
நீங்கள் கண்டுபிடித்தது நல்லது.
Then you have to tell them.
நீங்கள் சொல்ல வேண்டும்.
Don't blame them because they don't even know what meaning it is.
அவர்களை குறை சொல்ல வேண்டாம், ஏனென்றால் அதனுடைய அர்த்தமே தெரியாமல் இருக்கிறார்கள்.
It is say,
சொல்லுங்கள்,
you're not to speak that word in this house anytime.
இந்த குடும்பத்தில் இனிமேல் அந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது.
Don't use that word to anybody.
அந்த வார்த்தை யாரிடத்திலும் பயன்படுத்த கூடாது.
They may steal something from their friends.
தங்களுடைய நண்பர்களிடத்தில் ஏதாவது திருடி கொண்டு வருவார்கள்.
You must look in their bag, have they brought something which is not theirs?
தங்களுக்கு அல்லாத பொருளை ஏதாவது கொண்டு வந்திருக்கிறார்களா என்று அவருடைய பையை சோதித்து பார்க்க வேண்டும்.
Because they don't know what is right and wrong.
எது தவறு எது சரி என்று அவங்களுக்கு தெரியாது.
In kindergarten,
LKG ல
somebody stole their pencil, they may steal somebody else's pencil.
தன்னுடைய பென்சிலை எவனா திருடிட்டானோ அவன் பென்சிலை இவன் திருடி வந்துருவான்.
They don't know that is wrong.
அது தவறு என்று தெரியாது.
There are so many things that mothers must teach children as soon as they come home.
பிள்ளைகள் வீட்டிற்கு வந்த உடனே பல காரியங்களை அம்மாமார்கள் சொல்லி கொடுக்க வேண்டும்.
I used to sometimes examine the bags of my children when they are not in the room.
என்னுடைய பிள்ளைகள் அறையில் இல்லாதிருக்கும் பொழுது அவளுடைய பையை நான் சோதித்து பார்ப்பேன்.
What book is there?
என்ன புக் இருக்கிறது?
What have they got inside which they brought from school?
ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள்?
Is there somebody else's things there?
வேறு ஒருவருடைய பொருள் உள்ளே இருக்கிறதா?
Have they got some bad book somebody gave them to read?
யாராவது படிக்க கொடுத்த கெட்ட புத்தகம் இருக்கிறதா?
We are living in a very wicked world.
நாம் மிகுந்த துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
If you are a child of God, that devil is out to destroy your children.
அதிலும் நீங்கள் விசேஷத்துவமாய் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் எப்படியாவது உங்களை பிள்ளை கெடுக்க வேண்டும் என்ற முயற்சிப்பான்.
If you are an elder brother in a church, the devil is more out to destroy your children.
அதிலும் நீங்கள் சபையின் மூப்பராய் இருந்தால் முழு வேகத்தோடு கூட பிள்ளைகளை கொடுப்பதற்கு வருவான்.
But we have one great comfort here.
நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கிறது.
The Lord said,
ஆண்டவர் சொல்கிறார்,
that even though the enemy may strike at your feet, you will strike it on its head.
அவன் உன்னுடைய,
that's in verse 15,
15th வசனத்திலே பார்த்தோம்,
last part,
உன்னுடைய குதிங்காலை அவன் நசுக்குவான், அவ நீ அவர் தலை நசுக்குவான் என்று பார்க்கிறோம்.
So they're saying that your children,
உன்னுடைய பிள்ளைகள்,
can crush Satan under their feet.
தங்களுடைய கால்களுக்கு கீழாக சாத்தானை நசுக்க முடியும்.
Even though the devil tries to attack them,
பிசாசு அவர்களை தாக்க முயற்சித்தாலும்.
So that teaches us one thing.
இது நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது.
That when the Lord said that devil is going to be your enemy,
பிசாசு உனக்கு பகையா இருப்பான் என்று சொல்லும்போது,
he was saying, but you will overcome that enemy.
ஆனால் அந்த சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய் என்று சொல்கிறார்.
Teaching us that God is on our side against the devil.
எப்பொழுதும் பிசாசுக்கு எதிராக தேவன் நம் சார்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
I praise God for that message in Genesis 3:15.
ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் இருக்கக்கூடிய செய்திக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
One simple message.
ஒரு எளிய செய்தி.
That God is on my side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக தேவன் என் சார்பாக நிற்கிறார்.
That even though he may attack my children will overcome.
என்னுடைய பிள்ளைகளை சாத்தான் தாக்கினாலும் என்னுடைய பிள்ளைகள் அவனை மேற்கொள்ளுவார்கள்.
The devil will attack your children.
தேவன் பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை தாக்குவான்.
The devil has attacked my children.
என்னுடைய பிள்ளைகளை பிசாசு தாக்கி இருக்கிறான்.
We overcame by prayer.
ஆனால் ஜெபத்திலே அதை மேற்கொண்டோம்.
You must pray and believe God is on your side.
தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி ஜெபிக்க வேண்டும்.
The other thing I want you to see in Genesis 4,
நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு காரியம்,
when the first baby was born,
முதல் குழந்தை பிறந்த பொழுது,
this was an absolute miracle.
இது ஒரு முற்றிலுமான ஒரு அற்புதம்.
Today millions of babies are born, we don't think it's a miracle.
இன்றைக்கு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான குழந்தைகள் பிறக்கிறார்கள், ஆகவே நமக்கு அது ஒரு அற்புதத்தை போல தெரிவதில்லை.
But remember, when Cain was born, it was the first baby born into the world.
காயின் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது இந்த உலகத்திலேயே முதல் குழந்தையாக பிறந்தது.
And it is so amazing for Eve suddenly to discover her stomach is becoming big.
திடீரென தன்னுடைய வயிறு பெரிதாகிறதை பார்க்கும் பொழுது ஏவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது.
She didn't have anybody to consult. Adam didn't know what was happening.
ஆதாமுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இவர்களும் போய் கலந்து ஆலோசிப்பதற்கு யாரும் இல்லை.
And one day one baby comes out of her womb.
ஒரு நாளிலே கருவிலிருந்து குழந்தை வெளியே வருகிறது.
And you know what she named the baby?
அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று தெரியுமா?
Genesis 4:1.
ஆதியாகமம் 4 அதிகாரம் 1 வசனம்.
Cain.
Cain.
The meaning of Cain is,
காயினுடைய அர்த்தம் என்னவென்றால்,
Eve is saying, I have created.
நாம் சிருஷ்டித்தேன் என்று ஏவாள் சொல்கிறார்.
Says here in my translation, I have created, that is the meaning.
காயினுடைய பொருளுடைய அர்த்தம், நான் சிருஷ்டித்தவன்.
She was proud.
அவள் பெருமையாக இருந்தாள்.
See what I have created.
நான் என்ன சிருஷ்டித்தேன் என்று பாருங்கள்.
I have created a man.
நான் ஒரு மனிதனை சிருஷ்டித்து விட்டேன்.
Of course, with a little bit of help from God.
கொஞ்சம் கர்த்தர் தேவனிடத்திலிருந்து உதவியோடு.
But that was the pride that came in that first mother.
அந்த முதல் தாயினிடத்திலே வந்த பெருமையை பாருங்கள்.
She thought she had done an amazing thing.
வியக்கத்தக்க ஒரு காரியத்தை தான் செய்து விட்டதாக எண்ணுகிறார்கள்.
Inside her body she made another human being.
தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக இன்னொரு மனுஷனை சிருஷ்டித்து விட்டேன்.
I have looked at that baby and see, I created this baby inside my body.
இந்த குழந்தையை என்னுடைய சரீரத்துக்குள்ளாக நான் சிருஷ்டித்த குழந்தை என்று அந்த குழந்தையை பார்த்து சொன்னார்.
I will name him, I have created.
நான் சிருஷ்டித்தவன் என்கிற பெயரை சூட்ட போகிறேன்.
And that pride made that boy an evil boy.
இந்த பெருமை அந்த பையனை ஒரு தீமையான துன்மார்க்கமான பையனாய் மாற்றி விட்டது.
How sad.
எவ்வளவு துக்கமான காரியம்.
That your pride you can communicate to your children.
உங்களுடைய பெருமையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்புபடுத்தி கொடுத்து விட முடியும்.
He grew up thinking I am a great person.
நான் ஒரு பெரிய ஆள் என்று எண்ணி வளரலாம்.
His mother and father spoiled him.
தகப்பனும் தாயும் அந்த குழந்தையை கெடுத்து விட்டார்கள்.
Because it is the first human being born into the world.
இந்த உலகத்திலே பிறந்த முதல் குழந்தை.
And they spoiled him so much that one day he killed his brother.
தன்னுடைய ஒரு நாளிலே தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு அவன் கெடுக்கப்பட்டு விட்டான்.
I believe sometimes parents spoil their children.
சில சமயத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
Instead of teaching their children the fear of God,
பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக
they make them proud of all their earthly abilities.
அவர்களுடைய பூமிக்குரிய திறமைகள் எல்லாம் குறித்து அவர்கள் பெருமடைய முடியாக செய்கிறார்கள்.
The children grow up to serve the devil.
பிள்ளைகள் வளர்ந்து பிசாசுக்கு ஊழியனாய் மாறி விடுகிறார்கள்.
Then after Abel was killed by Cain,
ஆபேல் காயினாலே கொல்லப்பட்ட பிறகு
many years later she had another child.
அநேக ஆண்டுகள் கழித்து வேற ஒரு குழந்தை பிறந்தது.
Genesis 4:25,
ஆதியாகமம் 4:25.
And this time
இந்த முறை
she called him Seth.
இப்பொழுது அவனுக்கு
Genesis 4:25,
ஆதியாகமம் 4:25, சேத் என்று பெயரிட்டாள்.
And the meaning of Seth is granted to me.
எனக்கு கொடுக்கப்பட்டது என்று
பொருள். Because she said God has granted me.
தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி
now she was more humble.
இப்பொழுது அதிக தாழ்மையாய் மாறிவிட்டார்கள்.
This is not something I created.
இது நானாக உருவாக்கவில்லை.
This is God's gift to me.
தேவன் கிருபையாய் வரமாய் கொடுத்திருக்கிறார்.
And what was the result?
அவருடைய விளைவு என்ன?
It says from the time of Seth.
சேத்தின் காலம் முதல்
people began to call themselves verse by the Lord's name verse 26.
26 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
They started calling upon the name of the Lord.
தேவனுடைய நாமத்தை கூப்பிட ஆரம்பித்தார்கள்.
Because the mother had a different attitude towards Seth than towards Cain.
ஏனென்றால் காயின் மேல் தாய்க்கு இருந்த மனநிலை வேறு, சேத்தின் மீது தாய்க்கு இருந்த மனநிலை இப்பொழுது மாறிவிட்டது.
Your attitude towards your children can affect them.
உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மனநிலை அவர்களை பாதிக்க முடியும்.
So we can learn a contrast between these two.
ஆகவே இந்த இரண்டிற்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம்.
Picking up Cain and saying, "Ah, I have created a man inside my body."
காயினை தூக்கி எடுத்து என்னுடைய சரீரத்துக்குள்ளாக நான் சிருஷ்டித்த ஒரு மனுஷன் என்று சொல்லி சொல்கிறார்.
She communicates that spirit to that child and ruins that child.
அந்த ஆவியை தன்னுடைய மகனிடத்திலும் செலுத்தி அந்த மகனை கெடுத்து விடுகிறார்.
And then another child.
வேறு ஒரு குழந்தை.
Where she is more humble.
இப்பொழுது அதிக தாழ்மையாக இருக்கிறார்.
She has learned a lesson that the first child killed the second one.
முதல் குழந்தை இரண்டாவது குழந்தையை கொன்ற பொழுது ஒரு பாடத்தை
கற்றுக்கொண்டார். So now she is a little more humble.
இப்பொழுது இன்னும் கொஞ்சம் தாழ்மையாக இருக்கிறார்கள்.
She says, "This is not by me. This is just a gift from God."
இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஈவு.
So what I want to say to you parents.
ஆகவே பெற்றோர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால்,
don't be proud of anything God has given you.
தேவன் உங்களுக்கு கொடுத்த எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம்.
Everything God gives, say, this is not what I made, this is a gift from God.
தேவன் கொடுக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இது நானாக உண்டாக்கினதில்லை, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுங்கள்.
Do you have a house better than somebody else's?
மற்றவளை காட்டிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கிறதா?
Say, Lord, I'm not better than that person.
ஆண்டவரே, நான் அந்த நபரை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல.
This is your gift to me.
ஆண்டவரே, இது நீர் எனக்கு கொடுத்த வரம்.
Have you started a business which is prospering wondrously?
நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்து மிகவும் நன்றாக அந்த செழிப்பாய் அந்த தொழில் போகிறதா?
Don't be proud saying, "See how prosperous my business has become. What a smart fellow I am."
Naan evlo putti kurmiyanavan, enudaiya tholil evlo valandirukkirathu endru perum paratta vendam.
That's the spirit of Cain.
Adu Kainudaiya aavi.
Say, "This is God's gift to me."
இது தேவன் எனக்கு கொடுத்த ஈவு என்று சொல்லுங்கள்.
Everything in your house, if you have that attitude,
இந்த மனநிலை உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்தின் மீதும் இருந்தால்,
not I have created, I have done,
நான் செய்தேன், நான் உண்டாக்கினேன் இல்லாமல்,
I have worked hard and brought them up like that,
நான் கடினமாய் பிரயாசப்பட்டு வேலை செய்து இந்த பிள்ளைகளை வளர்த்தேன்,
this is your gift.
ஆண்டவரே, இதுவுடைய ஈவு.
You have granted it to me.
நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர்.
I have nothing which I did not receive.
ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே,
that is the best atmosphere in which you can run your home.
உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு இது ஒரு சிறந்த ஒரு சூழல்.
Even if your children do well in the world,
உலகத்திலே உங்கள் பிள்ளைகள் செம்மியாக இருந்தாலும்,
say, "Lord, this is your gift. I cannot take any credit for it."
ஆண்டவரே, இது உம்முடைய ஈவு. ஆண்டவரே, அதற்குரிய மதிப்பை நான் எடுத்துக்கொள்ள முடியாது.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
like Eve, don't ruin your children with your pride.
உங்கள் பெருமையினாலே ஏவாளை போல உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விட வேண்டாம்.
You can become proud of your church.
அல்லது உங்கள் பிள்ளைகளை சபையை குறித்து பெருமை அடைய வேண்டாம்.
And ruin your children like that.
உங்கள் பிள்ளைகளையும் கெடுத்து விட வேண்டாம்.
Everything, say, "This is granted by God."
ஒவ்வொன்றும் இது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுங்கள்.
Everything in your home, this is granted by God.
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இது தேவனால் எனக்கு அருளப்பட்டது.
I remember one poor family that I knew.
எனக்கு ஒரு ஏழை குடும்பத்தாரை தெரியும்.
Very poor family.
மிகவும் ஏழையான குடும்பம்.
God fearing family.
தேவனுக்கு பயப்படக்கூடிய குடும்பம்.
They could not afford to buy fish.
அவர்கள் மீன் வாங்குவதால் வாங்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்களால் வாங்க முடியவில்லை.
One day one of the children said, "Mommy, can we have some fish today? We have never had it for so many months."
அம்மா, இவ்வளவு மாசம் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் மீன் வாங்கலாமா அம்மா என்று பிள்ளைகள் அம்மாவை பார்த்து கேட்கிறார்கள்.
And the mother said, "We don't have much money, son, but let's pray."
அம்மா நம்ம அம்மா பையனை பார்த்து சொன்னார்லாம், மகனே அவ்வளோ பணம் நம்மகிட்ட இல்லைப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம்ப்பா.
If it is God's will, he'll give us some fish.
தேவனுடைய சித்தமாக இருந்தால் அவருக்கு நமக்கு மீன் கொடுப்பார்.
And the children went off to school.
பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் விட்டார்கள்.
That day, some brother came to their house and said, hey, I bought some fish, here is some extra fish, you can have it.
அதனால ஒரு சகோதரர் அவர் வீட்டுக்கு வந்தாராம், நான் மீன் வாங்கினேன், கொஞ்சம் நிறைய வாங்கி விட்டேன், ஆகவே நீங்கள் கொஞ்சம் மீனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தாராம்.
And can you imagine the surprise of those boys when they came home? There was fish in the house.
சிறு பிள்ளைகள் வீட்டுக்கு திரும்பி வந்தால் வீட்டில் மீன் குழம்பு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அவர்களுக்கு.
Where did the money come from?
பணம் எங்கிருந்து வந்ததம்மா?
No, we didn't have any money.
பணமே அவர்களுக்கு இல்லை.
But God heard our prayer.
தேவனுடைய ஜெபத்தை கேட்டார்.
Sent some brother with some fish to our house.
சகோதரரை அனுப்பி நமக்கு மீன் கொடுத்தார்.
See, can you imagine the faith that comes in that child's heart?
அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே வரக்கூடிய விசுவாசத்தை என்னை பார்த்தீர்களா?
Let's bring up our children like that.
அதுபோல நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to build godly homes.
ஆண்டவரே, தேவபக்தியில குடும்பங்களை கட்டங்களுக்கு உதவி செய்வீராக.
With humility, recognizing everything is your gift.
ஆண்டவரே, தாழ்மையோடு கூட ஒவ்வொரு காரியமும் உம்முடைய ஈவு என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும்.
Never, never, never taking any credit for ourselves.
ஒரு காலம் அதனுடைய மதிப்பை நாங்கள் தேடிக் கொள்ள வேண்டாம்.
Help us to live as husbands and wives, helping one another.
ஆண்டவரே, கணவனும் மனைவியுமாக ஒருவருக்கொரு உதவி செய்து வாழ உதவி செய்யும்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். ஆமென்.